இந்த பொண்ணோட பேரு ஷோபா. அவளுக்கு அப்பா அம்மா இல்ல. அவ கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல நாலு பேரு வீட்டுல வீட்டு வேலையை செஞ்சு கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவங்க எல்லாரும் இந்த பொண்ண கொஞ்சம் கேவலமா தான் பாப்பாங்க. அவகிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. அவகிட்ட வேலை வாங்குறது, அவளுக்கு மீந்து போன சாப்பாடு கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா கொஞ்சமா பணத்தை அவ கையில வச்சுட்டு அவளை கிளம்ப சொல்றது. அப்படி ஷோபா அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஆனா அவ மனசுக்குள்ள எப்பவும் வலிதான். அவ,
நான் எப்பவும் ஒரு அனாதை தான். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, நல்ல சிநேகிதர்களும் இல்ல. ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுறேன், கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேங்கிறேன். என் கூட யாருமே அன்பா பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பா, நீங்க ரெண்டு பேரும் மேல இருந்து பார்த்து அழுவுறீங்க இல்லையா? தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அந்த கடவுளின் தலையெழுத்தை இப்படி எழுதிட்டாரு
அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சா. அப்போ அவ நின்னுகிட்டு இருந்த மரத்து மேல இருந்து ஒரு போன் கீழே விழுந்துச்சு. அது ஒரு மந்திர போன். அந்த விஷயம் தெரியாத அந்த பொண்ணு அதை பார்த்ததும்,
அட இது அழகா இருக்கே
அப்படின்னு அந்த போனை எடுத்தா. அப்போ அந்த போன்,
ஹலோ ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ
அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப அந்த பொண்ணு,
ஐயோ என்ன இது, இந்த போன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கே
அப்படின்னு சொன்னா. அதுக்கு போன்,
ஹோ
நீ தமிழ்ல பேசுறியா? அப்படின்னா நானும் உன்கிட்ட தமிழ்ல பேசுறேன். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் தெரியும். என்னோடது இந்த கிராமம் இல்ல, என் கிராமம் ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்க பொருட்களும் பேசும்
அப்படின்னு சொல்லுச்சு. அதை சொன்னது கேட்டதும் அந்த பொண்ணு,
அப்படியா, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு சிநேகிதர்கள் யாரும் இல்ல, நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறியா
அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்டா. அதுக்கு மந்திர போன்,
ஹோ
கண்டிப்பா செய்றேன். எதுக்குன்னா எனக்கும் இங்க நண்பர்கள் யாரும் கிடையாது. நான் சில நாட்கள் வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும். இங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். இங்க இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு நான் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்
அப்படி நான் சொன்னாதான் அதை கேட்டு அவங்க இங்க தேவைப்படுற எல்லா பொருட்களையும் செய்யறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த போன்,
இங்க பாரு ஃப்ரெண்ட், நம்ம இனி இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய வெள்ளம் வர்றதுக்கான அபாயம் இருக்கு.
இங்க வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. நாம இங்கிருந்து போயிடலாம்.
அதுக்கு ஷோபா, அப்படியா, ஆனா அது உனக்கு எப்படி தெரியும்?
அதுக்கு அந்த போன், இயற்கையில நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இங்க ரொம்ப பெரிய அபாயம் வரப்போகுது, நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அதை பார்த்து ஷோபா பயந்தா. அப்போ திடீர்னு மழை பெய்யவும் ஆரம்பிச்சது, அதுவும் ரொம்ப வேகமா. அதை பார்த்ததும் ஷோபா ரொம்பவே பயந்து போயிட்டா. அப்போ மந்திர போன்,
ஷோபா நான் தான் சொன்னேன் இல்லையா, நாம இப்போ பெரிய அபாயத்துல இருக்கோம்.
அதை கேட்டதும் ஷோபா அழுதுகிட்டே,
ஐயோ இப்ப என்ன பண்றது
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆறுல இருந்த அணைக்கட்டு எல்லாம் உடஞ்சு போச்சு. தண்ணி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது. அப்ப ஒரு படகுல ஜனங்க எல்லாரும் உக்காந்துகிட்டு,
வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஏறுங்க
அப்படின்னு அந்த படகுல இருந்த ஆளு அங்க இருக்கிற எல்லாரையும் படகுல ஏத்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததும் ஷோபா,
ஃப்ரெண்ட் வா நாமளும் அங்க போகலாம்
அப்படின்னு சொல்லி ஷோபா அந்த படகு நோக்கி போனா. அதுல இருந்தவங்க அந்த பொண்ணை பார்த்து,
ஏய் வீணா போனவள, நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற, தள்ளிப்போ
அப்படின்னு அவங்க எல்லாரும் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவங்க எல்லாரும் படகுல போயிட்டாங்க. அதை பார்த்ததும் அந்த மந்திர போன் ரொம்ப கோவப்பட்டுச்சு.
ஷோபா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, ஃப்ரெண்ட் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து
அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டதுனால அந்த மந்திர போன் பெரிய போட்டு மாதிரி மாறி அவளை ஏத்துக்கிச்சு. அது அவங்கள விடவும் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மழை ரொம்ப வேகமா ஆயிக்கிட்டு இருந்ததுனால தண்ணி அவங்க இருந்த படகுக்குள்ள போச்சு. அப்போ அந்த படகு திடீர்னு கவிழ்ந்து விழுந்துருச்சு. அவங்க எல்லாரும் தண்ணியில விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதை பார்த்ததும் ஷோபா,
மந்திர போனே அவங்க எல்லாரும் பாவம், எல்லாரும் சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள போய் காப்பாத்து.
அதுக்கு மந்திர போன், அவங்கள நான் ஏன் காப்பாத்தணும்? ஒரு விஷயம் சொல்லு, அவங்க உன்ன படகுல ஏன் ஏத்திக்கல? எதுக்கு உனக்கு உதவி செய்யல? மத்தவங்களுக்கு உதவி செய்யாத ஆட்களுக்கு இப்போ நான் எதுக்காக உதவி செய்யணும்?
அதுக்கு ஷோபா, அவங்க அப்படி பண்ணாங்கன்னு நாமளும் அப்படியே பண்ணா
நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் சொல்லு.
அதுக்கு மந்திர ஃபோன் சரி அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க எல்லாரையும் காப்பாத்தி அது மேல ஏத்திக்கிச்சு. அது அவங்க எல்லாரையும் பத்திரமா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்ப அவங்க எல்லாரும் ஷோபா கிட்ட,
பாப்பா எங்களை மன்னிச்சிடுமா, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், உன்னை திட்டிட்டோம்
அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ மந்திர ஃபோன்,
ஒருவேளை நீங்க அப்பா அந்த குழந்தைய காப்பாத்தி இருந்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல.
எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவ்வளவு பெரிய படகுல இந்த குழந்தைக்கு இடம் இல்லையா? நீங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்பதான் எதில் இருக்கிறவங்களோட கஷ்டம் புரியும்.
ஒரு உயிரோட மதிப்பு என்ன அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சதுல, இனிமேலாவது ஏழைங்க பணக்காரங்க அப்படின்னு வித்தியாசம் பாக்காதீங்க அப்படின்னு சொல்லுச்சு.
அதுக்கு அவங்க எல்லாரும் வெக்கத்துல தலைகுனிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த போன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வேற கிராமத்துக்கு போயிடுச்சு.
அங்க ஷோபா ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஏன்னா ஷோபாவுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அந்த மந்திர போன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு.
அப்படி ஷோபா அந்த போனோட உதவியால நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா.
கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஆளு இருந்தாரு. அவரு ரொம்ப நல்லவரு. தன்னுடைய பொண்ணு பேபிய நல்லபடியா பாத்துக்கிட்டாரு.
பேபிக்கு அம்மா இல்ல அப்படிங்கறதுனால அவரே அவளுக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கிட்டாரு.
இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விஷ்ணுவுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு. அவரு கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. அந்த விஷயத்த அவரு அவருடைய பொண்ணு கிட்ட சொன்னாரு.
அம்மா பேபி, நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா பட்டணத்துக்கு போறேன், நான் வர்ற வரைக்கும் நீ வீட்டுல பத்திரமா இருமா
அப்படின்னு அவகிட்ட சொன்னாரு. அப்பா அவர் ரொம்ப அழுதுகிட்டு,
அப்பா சீக்கிரமா வந்துருங்கப்பா, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்
அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவரு சரி அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைக்காக கிளம்பிட்டாரு.
அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா.
இப்படி ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவ ரொம்ப சோகமா வாசல்ல உக்காந்துகிட்டு இருந்தா.
அதுக்குள்ள அவளுடைய அப்பா கால் பண்ணாரு. அவரு அவகிட்ட,
பேபி எப்படிமா இருக்க, அங்க மழை பெய்யுதா?
அதுக்கு பேபி அழுதுகிட்டே,
அப்பா இங்க ரெண்டு நாளா பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்குப்பா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பயமாவும் இருக்குப்பா, நீங்க எப்ப வரீங்க?
அதுக்கு அவரு,
இப்ப நான் இங்க இருந்து கிளம்பி வர முடியாதுமா, எதுக்குன்னா இங்கேயும் மழை பயங்கரமா பெஞ்சுகிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம பஸ் எதுவும் இல்ல, நீ பத்திரமா இரு
அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவ அழுதுகிட்டு,
சரிப்பா நீங்க பத்திரமா இருங்க
அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா. மழை ரொம்ப அதிகமாய்கிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள தண்ணி எல்லாம் புகுந்துருச்சு. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அந்த குழந்தை இருந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புகுந்துருச்சு. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டு இருந்தா.
பேபிக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால அவ வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த கட்டல் மேல ஏறி உக்காந்துக்கிட்டா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கட்டிலையும் மூழ்கடிக்க பார்த்துச்சு.
போன் செய்யலான்னு பார்த்தாலும் சிக்னல் கிடையாது. ரொம்ப அதிகமா மழை பெஞ்சது. பெரிய சத்தத்தோட இடி மின்னல் சத்தம் கேட்டுச்சு.
அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு மேல போய் உக்காந்துட்டா.
அப்போ ஒரு தாய் பறவை அதோட கூடு விழுந்து போய் தன்னுடைய குட்டிங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பறந்து பறந்து தேடிக்கிட்டு இருந்துச்சு.
அதை கவனிச்சதும் அந்த பொண்ணு வேக வேகமா அந்த குட்டி பறவைங்களை காப்பாத்தி தன்னுடைய கொடைக்கு உள்ள கூட்டிட்டு வந்தா.
உடனே அந்த தாய் பறவையும் அந்த குட்டிங்களோட சேர்ந்து அங்க வந்து உக்காந்துருச்சு.
அந்த கொடைக்கு கீழே பேபி, அப்புறம் அந்த தாய் பறவை, அதுக்கப்புறம் அதோட ரெண்டு குட்டிங்களும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க.
அந்த வீடு தண்ணியில பாதி மூழ்கிடுச்சு. எல்லா பொருட்களும் அடிச்சுக்கிட்டு போச்சு.
வீட்டுல இருந்த மத்த ஆட்களும் அவங்கவுங்க வீட்டு கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க.
இன்னும் சில பேர் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க.
காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க.
அதை பார்த்ததும் பேபி,
ஐயோ கடவுளே, மனுஷங்க எல்லாரும் தண்ணியில எறும்பு மாதிரி அடிச்சுக்கிட்டு போறாங்களே, அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, அப்பா சீக்கிரமா வந்துருங்கப்பா, எனக்கு பயமா இருக்கு
அப்படின்னு ரொம்ப பயந்து போய் அவ அழுதுகிட்டு உக்காந்துகிட்டு இருந்தா.
அந்த குழந்தை வீட்டோட கூரை மேல உக்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா.
இது இப்படி இருக்கும்போது அவளுடைய அப்பா ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சிக்னல் இல்லைங்கிறதுனால அவளுக்கு போனே போகல.
அவரு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. மழை அங்கேயும் ரொம்ப அதிகமா தான் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
அவர் அவருடைய மனசுக்குள்ள,
மழை ரொம்ப பயங்கரமா பெய்யுது,
இங்கேயே இப்படி பெய்யுது அப்படின்னா ஊரில் இன்னும் அதிகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கப்பா
அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பித்தாரு. இப்படி ரெண்டு நாளும் முடிஞ்சு போச்சு. மழை இன்னும் ஓயவே இல்லை. அவ அந்த ரெண்டு பறவைகளை மடியில் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்து போய் கொடையை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. பாவம், அந்த ரெண்டு நாள் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எதுவும் கிடையாது. தண்ணிதாக எடுக்கும்போது கொடையில் விழற அந்த மழை தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அந்த நாள் முடியும் போது மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மழை கம்மியானதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே குறைஞ்சி வெளியே ஓட ஆரம்பிச்சது. தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போனதுனால அந்த பறவைங்க எல்லாமே அங்கிருந்து சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. உடனே குழந்தை கீழே இறங்கி வந்து வீட்டை கவனிச்சா. அங்கே இருந்த எல்லா பொருட்களும் பாழாயிடுச்சு. அதை பார்த்து அவ கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் வீடு முழுக்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. பாவம், அந்த குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால வீட்டுக்குள்ளேயே இருந்து பசியிலேயே தவிச்சு தவிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ சாரதா அப்படிங்கிறவங்க குழந்தைய பார்த்துட்டு, பேபி பேபி கொஞ்சம் எழுந்திரிமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பேபி ரொம்ப சோர்வா, என்ன சித்தி சொல்லுங்க, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அதுக்கு சாரதா, உங்க அப்பா எங்கம்மா போயிருக்காரு? அதுக்கு அவ, ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு அவகிட்ட சொன்னான். பாப்பா ரொம்ப சோர்வா இருக்கிறத பார்த்து சாரதா ரொம்பவே கவலைப்பட்டா. அப்போ அந்த ஊர்ல இருந்த சில ஜனங்க ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் அரிசியை வச்சு சாப்பாடு வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை கவனிச்சதும் சாரதா அந்த குழந்தைய கூட அங்க கூட்டிட்டு போனான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை பங்கு போட்டு சாப்பிடலான்னு நினைச்சாங்க. சாப்பாடு தயாரான உடனே எல்லாரும் அதை பங்கு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அந்த ஊருக்கே திரும்ப வந்துட்டாங்க. ஆனா சாரதாவோட அப்பா மட்டும் வரவே இல்லை. அதனால சாரதா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ பேபியோட அப்பாவும் ஊருக்கு வந்தாரு. அப்போ பேபி சாரதா தன்னை பார்த்துக்கிட்ட விஷயத்த அவர்கிட்ட சொன்னான். அதை கேட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாரதாவை பார்க்க போனாரு. அங்க போய் அவரு,
சாரதா, என் பொண்ண உன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்ட, உனக்கு ரொம்ப நன்றி.
அதுக்கு சாரதா, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல மாமா அப்படின்னு கவலையா சொன்னான். அதை பார்த்ததும் அவன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டான். அப்ப அவ,
இப்ப வரைக்கும் எங்க அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை மாமா, வீட்டு செவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கூரை எல்லாம் பறந்து போயிடுச்சு மாமா
அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அதுக்கு அவரு,
சாரதா கவலைப்படாத, உங்க அப்பா வர்ற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இருந்துக்கலாம்
அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதும் அவ சரி அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் அதே வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள் நகர்ந்துச்சு. சாரதாவோட அப்பா திரும்ப வரலங்கிறத பார்த்து அவரு இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பேபியோட அப்பா முடிவு பண்ணாரு. ஆனா சாரதா மட்டும் அப்பா கண்டிப்பா திரும்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தா. சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஊர் ஜனங்க சாரதா அப்புறம் பேபியோட அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம சாரதா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ பேபி அவளுடைய அப்பா கிட்ட,
அப்பா, சாரதா சித்திய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருமே எப்பவும் தப்பா பேச மாட்டாங்க, நீங்க சாரதா சித்திய கல்யாணம் பண்ணிக்கோங்க
அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சாரதா,
மாமா, பேபி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்ப யாரும் நம்மள எதுவும் தப்பா சொல்ல மாட்டாங்க, இதை விட்ட வேற வழி இல்ல, ஊர் ஜனங்க எல்லாரும் நம்மள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூட முன்னாடி வரமாட்டாங்க
அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரி அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை பார்த்ததும் ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்க வாய மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க.